புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி உலக கொசு ஒழிப்பு தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் இறுதி ஆண்டு முதுநிலை மருத்துவ மாணவி டாக்டர் வி ஹே பியூட்லின் அவர்கள் கொசு ஒழிப்போம் சுகாதாரம் காப்போம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் பல்வேறு விதமான சிறப்பு தினங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். குறிப்பா மருத்துவம் தொடர்பா நிறைய விழிப்புணர்வு தினங்கள் நிறைய நம்ம கடை தொடர்ச்சியா நம்ம அதை பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில ஆகஸ்ட் 20ஆம் தேதியான இன்னைக்கு உலக கொசு ஒழிப்பு தினத்துல கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொசு ஒழிப்பு குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் அரசாலையும் பல்வேறு மருத்துவர்களாலையும் தொடர்ச்சியா வழங்கப்பட்டுக்கிட்டே வருது. இன்னைக்கு நம்மளுடைய மருத்துவர் அம்மாவை தொடர்பு கொண்டு இந்த கொசு ஒழிப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வு தகவலா இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அம்மா, நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்கள் சபா உங்களை வருக வருகன்னு அன்போட வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க அம்மா.
வணக்கம் சார். என் பேரு டாக்டர் பியூட்லின். நான் பேசிக்கலி கன்னியாகுமரியில இருந்து வளர்ந்து படிச்ச பொண்ணு. இப்போ நான் வந்து என்னோட யூஜி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு முதுநிலை படிப்பு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில கடைசி வருடம் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி வெள்ளூர்ல படிச்சுட்டு இருக்கேன்.
இந்த கொசு ஒழிப்பு தினத்தை நம்ம ஆகஸ்ட் 20ஆம் தேதி கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நிறைய நம்ம சொன்ன மாதிரி விழிப்புணர்வு தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி கொசு ஒழிப்பு தினத்தை கடைபிடிக்கக்கூடியதன் நோக்கம் என்னவாங்க மார்க்கு?
பொதுவா ஒவ்வொரு நாள் நம்ம கடைபிடிக்கும் போதும் அந்த நாளுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். எதுக்கு வந்து நம்ம இந்த நாள் கடைபிடிக்கிறோம், யாரால இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு. அந்த மாதிரிதான் இந்த உலக கொசு ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் 20ம் ஒரு சின்ன வரலாறு அது பின்னாடி இருக்குது. என்ன வரலாறுனா, 1897ஆம் ஆண்டு டாக்டர் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிறவர், அவர் ஒரு பிரிட்டிஷ் டாக்டர், அவரு இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரு இந்த மலேரியாவை உருவாக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணி, அது பேரு வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஓவேல் அப்படின்னு ஒட்டுண்ணி ஒண்ணு இருக்கு, அதை வந்து அனோபிலஸ் அப்படிங்கிற கொசுக்க உடம்புல வந்து கண்டுபிடிச்ச நாள் தான் வந்து இந்த ஆகஸ்ட் 20ஆம் நாள். அவர் கண்டுபிடிச்ச லேப் வந்து இந்தியால தான் இருக்கு, செகந்திராபாத்ல அந்த லேப் இருக்குது. ஸோ இந்தியால அவர் வந்து அந்த மலேரியாவை உருவாக்குறதுக்கு காரணமான அந்த அனோபிலஸ் கொசுவில அந்த கிருமியை கண்டுபிடிச்சனால அந்த நாளை வந்து நம்ம வந்து கொசு ஒழிப்பு தினம் அப்படின்னு வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இதுக்காக அவரு 1902ல நோபல் பரிசு கூட வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அவரோட ஆராய்ச்சி வந்து இந்த மலேரியா நோய் பத்தி நிறைய அதிக அளவுல இருந்தனால அதுக்காக நோபல் பரிசும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கொசு ஒழிப்பு தினத்துக்கு ஒவ்வொரு தீம், அதாவது கருத்து அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. என்ன வந்து நம்ம இந்த வருஷத்துல வந்து பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருஷத்தோட கருத்து அல்லது தீம் என்னன்னா, ஆக்சிலரேட்டிங் த ஃபைட் அகெயின் மலேரியா ஃபார் எ மோர் இக்விட்டபிள் வேர்ல்ட். அதாவது அதிக சமத்துவம் உலகத்திற்காக மலேரியாவிற்கு எதிரான போராட்டத்தை துரிதப்படுத்துதல். அதாவது மலேரியாவை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும், ஈஸியா அதை வந்து நம்ம வந்து தடுக்கணும், ஈஸியா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வருஷத்தோட மலேரியா கொசு ஒழிப்பு தினம் வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம். இதுதான் வந்து கொசு ஒழிப்பு தினத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு வரலாறு, சுருக்கமான விளக்கம்.
அம்மா, இன்னைக்கு கொசு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம பிறந்து ஓரளவு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே கொசுவை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். கொசு அடிக்கிறது, இதை பத்தி நிறைய தொடர்ச்சியா அதோட தகவல்களை நமக்கு ஓரளவு தெரியும். இப்ப கொசு அப்படின்னா என்ன, அது எப்படிப்பட்ட ஒரு உயிரினம், ஏன் மனிதர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை அது வந்து உறிஞ்சி எடுக்குது, அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம்.
உலகத்துல நிறைய வகையான விலங்குகள் இருக்கு. நம்ம வந்து பயங்கரமான விலங்கு என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா இருக்க கொசுவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து கொசுவினால கிட்டத்தட்ட 700 மில்லியன் மக்கள் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த கொசுவினால. அதுல 1 மில்லியன் மக்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இறந்து போறாங்க பல வகையான நோயினால. சோ கொசு வந்து ஒரு பயங்கரமான உயிரினம் இந்த நம்ம மருத்துவத்துறைய பொறுத்த வரைக்கும். ஏன் வந்து கொசுவை நம்ம வந்து இவ்வளோ ஒரு பயங்கரமான உயிரினம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, இந்த கொசுல 3500 மேற்பட்ட வகைகள் வந்து இருக்குது. அந்த வகைகள்ல ஒரு கொஞ்சம் வகைகள் மட்டுமே கொடூரமான நோய்களை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை உடையது. மெயினா ஒரு 3 வகை நம்ம பார்த்தோம்னா, அனோபிலஸ் அப்படிங்கிற ஒரு கொசு இருக்கு, அது வந்து மலேரியாவை உருவாக்கும். ஏடிஸ் அப்படிங்கிற கொசு இருக்கு, அது வந்து டெங்குவை உருவாக்கும். அதே மாதிரி கியூலக்ஸ் அப்படிங்கிற கொசு இருக்கு, அது வந்து யானைக்கால் வியாதி. இது 3 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 3 வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஏன் வந்து அது வந்து கொசுவை ஒழிக்கிறது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, கொசு எங்க பார்த்தாலும் இருக்கு. வீட்டுக்குள்ள பார்த்தாலும் இருக்கு, நம்ம வெளியில போனாலும் கொசு இருக்கு. கொசு ராத்திரியில மட்டும்தான் கடிக்கும் கிடையாது, பகல்ல பார்த்தாலும் கொசு கடிக்குது, ராத்திரியில வேணாலும் வந்து கொசு கடிக்குது. அதுக்கு கொசுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு, அதனாலதான் வந்து அதை வந்து நம்ம வந்து சீக்கிரம் வந்து ஒழிக்க முடிய மாட்டேங்குது. கொசு வந்து சீக்கிரம் வந்து டெவலப் ஆயிரும், அது வளர்றதுக்கு கொஞ்ச நாள் போதும். ஆனா அதே மாதிரி அது உயிர் வாழ்றதும் கொஞ்ச நாள், கொஞ்ச நாள்லயே வளர்ந்து கொஞ்ச நாள்லயே வந்து அது மடிஞ்சு போயிடும். அது உயிர் வாழக்கூடிய நாட்கள் வந்து 2-4 வாரம் நார்மலா உள்ள கொசு. அதே இது சில கொசுக்கள் அதோட சாதகமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா 1 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இது எல்லாமே அதோட அந்த வெப்பநிலை, ஈரப்பதம், இந்த மழை அளவு, இது எல்லாத்தையும் பொறுத்தது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெண் கொசு தான் ஆண் கொசுவோட ரொம்ப நாள் வந்து வாழும் அப்படின்னு வந்து சொல்லுது ஆராய்ச்சிகள். அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெண் கொசு மட்டும்தான் வந்து மனுஷனை கடிக்கக்கூடிய, மனுஷன் அல்லது மற்ற விலங்குகளை கடிச்சு உயிர் வாழக்கூடிய தன்மை. ஏன் அதுக்கு வந்து மனுஷனோட ரத்தம் அல்லது விலங்குகளோட ரத்தம் தேவை அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பெண் கொசுக்கு அது முட்டையை உற்பத்தி செய்யணும். அது முட்டை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு வந்து புரதம், மற்ற சத்துக்கள் எல்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி முட்டை உற்பத்தி பண்றதுக்கு அதுக்கு தேவையான சத்து வந்து ரத்தத்துல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த கொசு வந்து, அதுவும் பெண் கொசு வந்து மனிதன் அல்லது விலங்குகளை கடிச்சு அந்த ரத்தத்தை வந்து ஏற்றுக்குது. அதே மாதிரி ஒரே நேரத்துல ஒவ்வொரு கொசுவும் வந்து 100-250 முட்டை வரைக்கும் வந்து போடுறதுக்கு வந்து அதோட கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அது வந்து நிறைய கொசுவை ஒரே நேரத்துல வந்து உற்பத்தி பண்றதுக்கு வந்து அதுக்கு வந்து திறன் இருக்குது. அதே மாதிரி சில நாட்கள்ல ரொம்ப வெளிச்சமா இருக்கும், அதாவது பௌர்ணமி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல வந்து கொசுவோட கடிக்கும் திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. கிட்டத்தட்ட 500 மடங்கு வந்து அதோட கடிக்கிற திறன் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம நினைப்போம், எப்படி நான் கொசு வந்து என்னை தேடி வந்து கடிக்குது, நான் எங்க மறைஞ்சிட்டு இருந்தாலும் எப்படி வந்து கொசு வந்து என்னை கடிக்குது, நான் ரூம்குள்ளதான் இருக்கிறேன், இல்ல வந்து நான் வெளிச்சத்துல இருக்கிறேன், எப்படி கடிக்குதுன்னு நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்போம். கொசுவுக்கு அதுக்கான திறன் இருக்கு, நுகரக்கூடிய, அதை சென்ஸ் பண்ணக்கூடிய திறன் வந்து கொசுக்கு அதிகமா இருக்கு. நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய ஸ்வெட்டோட, அதாவது அந்த வியர்வையோட மனம், அதோட அந்த திறன் வந்து அதுக்கு வந்து 50 மீட்டர் தொலைவுல இருந்தாலுமே அதால வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு விஷயம் அதை அட்ராக்ட் பண்றது, கொசுவை அட்ராக்ட் பண்றது என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். அதே மாதிரி நம்ம வெளியில விடுறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த கொசுவை வந்து ஈர்க்கும் திறன் கொண்டது. இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள்னால இந்த வந்து கொசு வந்து சீக்கிரமா வளருது, சீக்கிரமா நம்மளை கண்டுபிடிக்குது. அண்ட் பெண் கொசு வந்து மனுஷங்களோட உடம்ப கடிச்சு அந்த ரத்தத்துல வந்து உயிர் வாழுது. இது எல்லாம் தான் வந்து கொசுவை வந்து ஒரு பயங்கரமான அல்லது நோய் பரப்பக்கூடிய வந்து உயிரினமா மாறுது. ஒரு கொசு வந்து எதையாவது மலேரியா அல்லது டெங்கு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை கடிக்கும் போது அந்த கிருமி வந்து ரத்தத்துல வந்து கொசுவோட உடம்புக்குள்ள போகுது. எந்த கொசு வந்து அந்த கிருமியை வச்சிருக்கோ அது மற்றவங்களை கடிக்கும் போது அந்த கிருமி அடுத்தவங்களுக்காக இந்த மாதிரி பரவுது. இதுதான் வந்து கொசுவோட பயங்கரமான திறன்கள், என்னென்ன திறன்கள் இருக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து அதை ஒழிக்க முடியாம இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன விளக்கம்.
ஆமா, நீங்க சொன்னது போல இப்ப கொசு அப்படின்னு சொன்னாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கொசுனால மலேரியா அப்படிங்கிற நோய் வந்து பரவுது அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்துல 90-80களில் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியானுடைய நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய மருத்துவர்கள் குறிப்பாக அரசாங்கத்தில் கூட மலேரியா எப்படி பரவுது அப்படிங்கிறது குறித்து நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொசு மலேரியா அப்படிங்கிற நோய் அதனுடைய தன்மை என்ன, அது எப்படி கொசு மூலமாக பரவுது, இந்த மலேரியா நோய் பரவுறதுக்கு கொசு எப்படி ஒரு காரணியாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க மேடம்.
மலேரியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலேரியாங்கிறது ஒரு ஒட்டுண்ணி பரப்பக்கூடிய நோய், அதாவது பிளாஸ்மோடியம் என்கிற ஒரு பாரசைட் ஒட்டுண்ணி பரப்பக்கூடிய ஒரு நோய். இந்த ஒட்டுண்ணிய கொசு வந்து தன்னோட உடல்ல வந்து இனப்பெருக்கம் செஞ்சு மற்றவங்களுக்கு வந்து பரப்புது. ஸோ மலேரியாங்கிறது ஒரு ஒட்டுண்ணினால வரக்கூடிய நோய், அதை பரப்புறது கொசு, இதுதான் வந்து மலேரியா. ஸோ எந்த கொசு பரப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனோபிலஸ் அப்படிங்கிற கொசு. இதுல நிறைய வகைகள் இருக்கு, அனோபிலஸ், கிளின்ஸ், செஃபன்சி, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அது நமக்கு இப்ப டீட்டெயிலா தேவையில்லை. பொதுவாக அனோபிலஸ் என்கிற கொசு வந்து இந்த மலேரியாவை பரப்புது. இந்த கொசு எங்கெல்லாம் காணப்படுது, எப்படி வந்து அது வந்து பரவுது அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேருந்து பரவுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து கட்டுப்படுத்த முடியும், அதுல இருந்து நோய் பரவாம நம்ம வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அதை வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அனோபிலஸ் கொசுங்கிறது பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளீன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்ல வளரக்கூடிய ஒரு கொசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்ல தூய்மையான தண்ணி, ஃப்ரெஷ்ஷான தண்ணி அதுல வளரக்கூடியது. அதாவது பொதுவா வந்து கம்மியான நீரோட்டம் இருக்க பகுதிகளில் வந்து வளரக்கூடியது. ஸ்லோ மூவிங் ஸ்டாக்னன்ட் வாட்டர், தேங்கி இருக்கக்கூடிய கம்மியான நகரக்கூடிய வாட்டர்ல வந்து வளரும். பொதுவா வந்து நம்ம நீரோடை சொல்லலாம், ஏரிகள், சின்ன குட்டைகள், அப்புறம் வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த வயல் வெளிகள்ல நம்ம வந்து பாப்பீன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த ரைஸ் பீன்ஸ்ல வந்து வச்சிருக்க அந்த சின்ன சின்ன தேக்கங்கள், அப்புறம் சதுப்பு நிலம், அப்புறம் கிணறுகள், ரோட் சைட்ல வடிகால்கள், இந்த மாதிரி. அப்புறம் வந்து சில டைம் வந்து விலங்குகள் வந்து ஈரப்பதமான தரையில நடக்கும்போது அது போடுற சின்ன சின்ன குழி, அந்த கால் தடங்கள்ல வர குழிகள், இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல தண்ணி தேங்கி இந்த அனோபிலஸ் கொசுவுக்கு வந்து ஏற்ற இடமா வந்து இது வந்து முட்டை போடுறதுக்கு வந்து ஏற்ற இடமா இருக்கு. ஸோ இந்த எல்லா இடங்கள்ல தான் இந்த அனோபிலஸ் கொசு வந்து முட்டை போடும். இந்த கொசுனாலதான் இந்த மலேரியா அப்படிங்கிற நோய் வந்து பரவுது. பொதுவா மலேரியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலக நாடுல வந்து மலேரியானால நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. மெயினா வந்து நம்ம பார்த்தோம்னா மலேரியான்னு சொன்னாலே ஆப்பிரிக்கான்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆப்பிரிக்கா வந்து மெயின் காரணமா இருக்கு இந்த மலேரியா நோய்க்கு. கிட்டத்தட்ட 400,000 இறப்புகள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மலேரியா நோயினால இந்த ஆப்பிரிக்கா நாட்டுல வந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் மலேரியா பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல உள்ள நோய்கள்ல 4% மலேரியா கேசஸ் வந்து இந்தியால தான் வந்து இருக்குது. இந்தியால பார்த்தோம்னா சில பகுதிகளில் வந்து மலேரியா வந்து அதிகமா இருக்கு. வடக்கு பகுதி அதாவது சத்தீஸ்கர், அஸ்ஸாம், இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல மலேரியா வந்து ரொம்ப, ஒடிசா அண்ட் சத்தீஸ்கர் மெயினா இந்த ரெண்டு இடையால மலேரியா ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா சவுத் இந்தியா அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம்னா எந்தெந்த பகுதிகள் எண்டமிக் ஏரியா அதாவது மலேரியாவுக்கு ரொம்ப அதிக ரிஸ்கான ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, திருநெல்வேலி, வெள்ளூர், அதுல 4வது இடம் வந்து கன்னியாகுமரிக்கும் வந்து வருது. ஸோ இந்த எல்லாம் பகுதிகள் வந்து மலேரியா வர்றதுக்கு ரொம்ப அதிகமான ரிஸ்கான ஏரியாக்கள். அந்த மலேரியா நோயை கண்டுபிடிக்கும் போது ஏன் வந்து மலேரியா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மலேரியா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் 3 letters அதாவது MAL மால் அப்படின்னா வந்து கெட்ட வாடை அப்படின்னு அர்த்தம். ஏர்னா வந்து காற்று. ஏன் வந்து அந்த கெட்ட முதல்ல வந்து இந்த கிரீக்கர்களும் ரோமன்ஸும் என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து இந்த காற்றுனால பரவுது, கெட்ட காற்றுனால பரவுது. ஏன்னா அந்த நெல் வயல்கள்ல வர்ற அந்த கெட்ட காற்றுனால இது பரவுது அப்படின்னு நினைச்சனாலதான் அதுக்கு வந்து மலேரியா அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து டாக்டர்ஸ் வந்து பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒட்டுண்ணினால பரவுறது அப்படின்னு சொல்லிட்டு மலேரியான்னு நினைச்சு. ஸோ இதுதான் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் இந்த மலேரியா பத்தி. இந்த மலேரியா வந்தா வந்து என்னென்ன அறிகுறிகள் வந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல், காய்ச்சல் வந்து ஒரு முதல் அறிகுறி. இந்த காய்ச்சல் வரும்போது ஒரு பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணும், அதாவது 48 hours once ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை அதிக அளவு காய்ச்சல் வர்றது, குளிர் நடுக்கத்தோட காய்ச்சல் வர்றது, வாந்தி, தலைவலி, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, நைட் டைம்ஸ்ல இரவு நேரங்கள்ல இன்னும் காய்ச்சல் அதிகமா குளிர் ஜுரம் வந்து வர்றது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அறிகுறிகள், இந்த மலேரியாவுக்கு அறிகுறிகள். இந்த மாதிரி மலேரியா அறிகுறி வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா, மூணு நாள் தாண்டியும் காய்ச்சல் இருக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். டாக்டர் வந்து செக் பண்ணும்போது மலேரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா பிளட் டெஸ்ட் வந்து இருக்குது. மலேரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லைட்ல அந்த ஒட்டுணி இருக்கா இல்லையான்னு அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது மைல்டு சிம்டம்ஸ். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்காம இத வந்து அலட்சியம் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உயிரை பறிக்கிற அளவுக்கு கூட இந்த மலேரியா வந்து கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னா, மஞ்சள் காமாலை ஏற்படுத்தும், அப்புறம் வந்து அனீமியா அப்படிங்கிற ரத்த தொகை. இது ரெண்டும் முக்கியமான விஷயங்கள். இந்த மலேரியாவோட மெயின் பாதிப்பு என்னன்னா, அது வந்து நம்மளுடைய ரத்த அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் சொல்லுவோம், அந்த ரத்த அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்களை வந்து அழிச்சிடும். அதனால சீக்கிரமா வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபின் ரத்த அளவு வந்து கம்மியாகும், அதனால வந்து மஞ்சள் காமாலை வரும். இது ரெண்டும் வந்து மிக முக்கியமான பாதிப்புல ஒண்ணு மலேரியா வந்து ஏற்படுத்தக்கூடியது. அதனால இந்த பாதிப்புகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மருத்துவரை அணுகி மலேரியா டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாதிப்புகள் வராம அதுக்கான டேப்லெட்ஸ் இருக்கு நமக்கு. இதுக்கு ஸ்பெசிபிக்கா ட்ரீட்மெண்ட்டும் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம்னா இது சரியாயிடும். நம்ம காம்ப்ளிகேட்டடான ஸ்டேஜ்ல போனோம், மஞ்சள் காமாலை அல்லது வந்து ரொம்ப ரத்த சோகை, சிவியர் அனீமியா அல்லது வந்து மூளை வரைக்கும் வந்து அந்த பாதிப்பு பரவின நிலையில நம்ம போனோம்னா, இது வந்து உயிரை பறிக்கிற அளவுக்கு கூட ரொம்ப கொடூரமான வியாதி. இதுதான் வந்து மலேரியா பற்றின சின்ன விளக்கம்.
ஆமா, இப்ப மலேரியாவுக்கு இணைய கொசுவினால வரக்கூடிய பாதிப்புகள், கொசுவினால வரக்கூடிய ஒரு முதன்மையா நோயா கருதப்படுது இந்த டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது முழுமையா கொசுவினால வரப்படுறதா நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் வருவதற்கு உண்டான அறிகுறிகள் என்ன? டெங்கு காய்ச்சல் வருவதற்கு கொசு எந்த அளவுல ஒரு முக்கியமான காரணியா விளங்குது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம்.
மலேரியா மாதிரிதான் வந்து டெங்குவும் ஒரு கொசுவினால பரவக்கூடிய நோய். ஸோ நான் எப்படி மலேரியா வந்து ஒரு பிளாஸ்மோடியம்ங்கிற ஒட்டுண்ணி வந்து ஏற்படுத்துது, ஆனா அதை கொசு பரப்புதுன்னு சொன்னனோ, அதே மாதிரி டெங்குவும் டெங்கி என்கிற வைரஸ்னால வரக்கூடிய நோய். ஸோ அது நோயை ஏற்படுத்தக்கூடியது டெங்கி வைரஸ். ஆனா அதை வந்து ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனுக்கு பரப்புறது மட்டும்தான் இந்த கொசு. ஸோ கொசு வந்து பரப்புறதுக்கு காரணமா இருக்குது. ஸோ டெங்கி வந்து வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய், கொசு வந்து அதை வந்து பரப்புது. டெங்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியால ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 100,000 டெங்கு கேசஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை வரைக்குமே கிட்டத்தட்ட 6,565 டெங்கு கேசஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த வருஷத்துல வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். மெயினா வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட், எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த டெங்கு அதிகமா இருக்குன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தேனி, நாமக்கல், இந்த மாதிரிப்பட்ட மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு. நான் இதுல சொல்லும் போது நீங்க நோட் பண்ணிக்கலாம், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லாமே வந்து பெரிய பெரிய சிட்டி. ஸோ டெங்குவை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து அது வந்து எங்க வந்து பரவுறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ்னா, இந்த நகர பகுதிகள், நகரம் மயமாக்கப்படும் பகுதிகளில் வந்து ஈஸியா வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஏன் அப்படின்னா, இந்த டெங்குவை பரப்பக்கூடிய கொசு, அதாவது ஏடிஸ் கொசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஸ் கொசு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நிறைய வந்து தனித்துவமான பண்புகள் இருக்கு. அந்த ஏடிஸ் கொசு வந்து மெயினா வந்து வளரக்கூடிய இடம் வந்து என்னன்னா, ஆர்டிபிஷியல் வாட்டர், அதாவது செயற்கையான தண்ணீர் நிலைகள், இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல தான் இந்த வந்து ஏடிஸ் கொசு வந்து முட்டை போட்டு வளரும். ஸோ இந்த மாதிரி பகுதிகள் வந்து நகர பகுதிகளில் ரொம்ப அதிகமா இருக்கும். நகர மகயம் ஆயிட்டு இருக்க பகுதிகள்லையும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் இது வந்து அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு, மற்ற இடங்கள்ல வராதுன்னு கிடையாது. பட் கம்பேர் பண்ணும் போது நகரமயமாகக்கூடிய இடங்கள்ல இது வந்து அதிகமா இருக்கும். இந்த ஏடிஸ் கொசுவை வந்து பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம், அதாவது பகல்ல கடிக்கக்கூடிய கொசு, ஏடிஸ்ங்கிறது பகல்ல கடிக்கக்கூடிய கொசு, இதோட செயல்பாடு எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா, சூரியன் உதிச்சு 2 மணி நேரம் தாண்டி அண்ட் சூரியன் மறைறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி. ஸோ காலையில சூரியன் உதிச்சு 2 மணி நேரத்துலயும் சாயந்தரம் சூரியன் மறைறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் வந்து இதோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து நம்மள வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் வந்து முட்டை போட்டு வளரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம வீட்டுல இருக்க பக்கெட், ட்ரம், பேரல், அப்புறம் வந்து சிமெண்ட் டேங்க், அப்புறம் வந்து மேல நம்ம ஓவர் ஹெட் டேங்க், போர்வெல்ல இருந்து நம்ம தண்ணி குடிச்ச ஓவர் ஹெட் டேங்க், அப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாம் நம்ம வந்து அழகுக்கு வடி வைக்கிற அந்த பூச்செடி தண்ணி ஊத்தி, அதுல வந்து செடிகள் வீட்டுக்குள்ள வளரக்கூடிய செடிகள் வச்சிருப்போம் தண்ணி ஊத்தி, அந்த செடி தொட்டி, அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர், அப்புறம் நம்ம ஊர்ல வந்து உடஞ்ச மண்பாண்டங்கள் வெளியில போட்டிருக்கிறது, பிளாஸ்டிக் ஷீட், டாஸ்பா சொல்லுவோம் நம்ம ஊர்ல, அதுல தேங்கி இருக்க தண்ணி, அப்புறம் ஆஸ்பிஸ்டாஸ் ஷீட், அதுல வந்து தேங்கி இருக்கிற தண்ணி, அப்புறம் வந்து கோக்கனட், கோக்கனட் ஷெல், அப்புறம் டயர், யூஸ் பண்ணாம இருக்க டயர்ல இருக்கிறது, அப்புறம் வந்து மரத்துல இருக்க குட்டி குட்டி ஹோல்ஸ், சில பெரிய பழைய மரங்கள்ல இருக்க சின்ன சின்ன பொந்துகள் மாதிரி இருக்கிற இடம், அப்புறம் வந்து மெயினா வந்து நம்ம கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ரப்பர் பால் எடுக்கிற அந்த கோகனட் ஷெல் அல்லது ரப்பர் பால் சேகரிக்கிற அந்த பாத்திரம், அது வந்து நம்ம வந்து சவுத்து வைக்காம நேர வைக்கும் போது அதுல தண்ணி வந்து படிஞ்சு அதுல வந்து இந்த ஏடிஸ் கொசு வந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. இந்த ஏடிஸ் கொசு இத பார்க்கும் போது இது மெயினா வந்து மழை காலம் முடிஞ்ச உடனே வந்து இதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். இந்த தண்ணி அங்கங்க தேங்கி இருக்கும் போது மழை காலம் முடிஞ்ச டைம்ல இதோட தாக்கம் அதிகமா இருக்கும். எப்போ ஈரப்பதம் அதிகமா இருக்குமோ இதுக்கு தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ டெங்கு கேசஸ் பொதுவா வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் டைம்ல, இனி வரப்போற செப்டம்பர் அக்டோபர் டைம்ல இன்னும் வந்து அதிகமா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஏடிஸ் கொசு ரொம்ப ரொம்ப குட்டி தண்ணி தேக்கும், அதாவது டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் அளவு தண்ணி இருந்தா கூட அந்த இடத்துல வந்து முட்டை போட்டு பெருக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இவ்வளவு முக்கியமான இந்த ஏடிஸ் கொசு தான் இந்த வந்து டெங்கு நோயை வந்து ஒருத்தட்டேந்து மற்றவங்களுக்கு வந்து பரப்புறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இந்த நோயோட அறிகுறிகள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, நாம சொன்ன மலேரியா நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, டெங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது, அது வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து இருக்கணும் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதே மாதிரி ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், ரொம்ப அதிகமான உடம்பு வலி மற்றும் மூட்டு வலி, இது வந்து மிகவும் முக்கியமான அறிகுறி. அதுக்கப்புறம் கண்ணுக்கு பின்னாடி வலிக்கிறது, அப்புறம் வயிறு வலி, வாந்தி வர மாதிரி உள்ள சென்சேஷன், இது எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல வந்து 5 to 6 நாள் வரைக்கும் இந்த காய்ச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காய்ச்சல் தொடங்கி 3 to 4 நாள் வரைக்கும் வந்து இதுல வந்து அந்த ஒரு ஸ்கின் ரேஷஸ் சொல்லுவாங்க, அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் தான் வந்து இதோட அறிகுறிகள், டெங்கு காய்ச்சலோட அறிகுறிகள். இந்த டெங்கு காய்ச்சலோட வந்து நார்மலா இந்த டெங்கு காய்ச்சல் வந்து அறிகுறிகள் வந்து இருந்ததுன்னா கடுமையான தாக்கம் வந்து யாருக்கும் ஏற்படாது. 10% பேருக்கு மட்டும்தான் ICU சிகிச்சை அல்லது தீவிர சிகிச்சை வந்து தேவைப்படும். மீதி எல்லாருக்குமே வந்து நார்மல் சிகிச்சையிலே வந்து சரி பண்ணிடலாம். நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நல்லது. இந்த சிம்டம்ஸ் இருக்கிற போது நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் அதுக்குன்னு பிளட் டெஸ்ட் செக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டெங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதோட வேலை என்ன அப்படின்னா, டெங்கு வைரஸோட வேலை நம்ம உடம்புல போய் இரத்த குழாய்கள் இருக்கும்ல, அந்த இரத்த குழாய்கள் நார்மலா இருக்கும் போது அதுல வந்து துளைகளை ஏற்படுத்தும். துளைன்னா கேப், கேப் வந்து ஏற்படுத்தும் இரத்த குழாயில. அந்த கேப் ஏற்படும் போது நம்ம இரத்த குழாயில இருக்கிற நீர்ச்சத்து அந்த கேப் வழியா இரத்த குழாய்க்கு வெளியே போயிடும். இரத்த குழாய்க்கு வெளியே கேப் வழியா நீர் சத்து போகும்போது இரத்த குழாயில தேவையான நீர் சத்து இருக்காது. அதனால இரத்த குழாயில நீர் சத்து இல்லாதனால அது போ இரத்த குழாய் எங்கெங்க போகுது, நம்ம கிட்னி ஹார்ட் பிரெயின் எங்கெங்க போகுதோ அங்க எல்லாம் தேவையான சத்துக்கள் வந்து இருக்காது. ஆனா தேவையில்லாத இடத்துல வந்து நீர் வந்து கோர்க்க ஆரம்பிக்கும், அதனால நமக்கு வந்து மூச்சு கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். இதுதான் வந்து டெங்கு காய்ச்சல நடக்கக்கூடிய விஷயம். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியும் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் இந்த துளை வழியா வெளியே போயிட்டே இருக்கும். அதனால மற்ற இடங்கள்ல வீக்கம் ஏற்படும், தேவையான இடங்களுக்கு நீர் சத்து வந்து போகாது. இதுதான் வந்து இதோட மெயினான மெக்கானிசம் இந்த டெங்கு காய்ச்சலோட. ஸோ இந்த டெங்கு காய்ச்சலுக்கு சில வார்னிங் சைன்ஸ், அதாவது மிக அதிக நோயை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. நம்மளுடைய வாயில் ரத்தம் கசிவது, அப்புறம் வந்து அதிகமான வயிறு வலி வர்றது, அதிகமான வாந்தி வருவது, உடம்பு ஃபுல்லா வீக்கம் ஏற்படுகிறது, இந்த மாதிரியான அதிக அறிகுறிகள் ஏதாவது இருந்தா உடனடியாக நம்ம மருத்துவமனையில போய் அட்மிட் ஆயிக்கணும், சேர்ந்துக்கணும். மற்ற சாதாரண அறிகுறிகள் இருக்கும் போது நம்மளுடைய தசை அணுக்கள் பிளேட்லெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட லெவல்ஸ் பொறுத்து நம்மள அட்மிட் பண்ணணுமா இல்ல வீட்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. எல்லா செல்ஸும் எல்லா தட்டணுக்கள் நார்மலா இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் அதாவது அதிக வாமிட்டிங், அதிக அப்டமினல் பெயின், எங்கேயும் வந்து பிளீடிங் ரத்த கசிவு எதுவும் இல்ல, இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க வீட்லயே கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். டெங்கிக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து தண்ணி 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 தான் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட். நார்மலா மிக வீரியம் குறைந்த டெங்கிக்கு நீங்க வீட்டுல இருந்து தண்ணி வந்து 4 to 6 liters நல்லா எடுத்துட்டீங்கனாலே உங்களோட அந்த சிம்டம்ஸ் வந்து சீக்கிரம் சரியாயிரும். இந்த மாதிரி அதிகமான வார்னிங் சைன்ஸ், அதிக தீவிரமான நோய் இருக்கவங்க மட்டும் அட்மிட் ஆகணும், பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கவங்களும் அட்மிட் ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு அவங்க வந்து ஐவி ஃப்ளூயிட் சொல்லுவாங்க, நரம்பு வழியாக அதுக்கு தேவையான நீர் சத்துக்களை வந்து கொடுத்து அண்ட் நம்ம பிபி வந்து குறையாம வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மள வந்து குணப்படுத்துவாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணலாம்.
மேடம், இப்ப இந்த கொசுவினால பரக்கூடிய நோய்கள்ல டெங்கு காய்ச்சல் பரவுது, அதே போல மலேரியாவும் இந்த கொசுவினாலதான் பரவுது. கொசுவினால பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல், அதே போல கொசுவினால வரக்கூடிய மலேரியா காய்ச்சல், இரண்டுக்கும் என்ன மேடம் ஒரு ஒப்பீடு அல்லது என்ன வேறுபாடு, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம்.
நம்ம ரெண்டுக்குமே பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்கள்ல எது எது இம்பார்ட்டன்ட் ஆன விஷயங்கள், ரெண்டுக்கும் எது எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு மட்டும் வந்து நம்ம சொல்றேன். என்ன உயிரினம் உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மலேரியா வந்து ஒரு ஒட்டுண்ணினால வரக்கூடியது, டெங்கு வந்து வைரஸ்னால வரக்கூடியது. மலேரியாவை பரப்பக்கூடிய கொசு வந்து அனோபிலஸ் கொசு, அது வந்து எங்க வளரும்னு நான் ஆல்ரெடி சொன்னேன், கிளீன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியால வளரும். டெங்குவை ஏற்படுத்தக்கூடிய கொசு வந்து ஏடிஸ் கொசு, அது வந்து நம்ம செயற்கையா உருவாக்குகிற நீர் தொட்டிகள்ல வந்து அதிகமா வளரும். அதே மாதிரி மலேரியா வந்து ரொம்ப காமனா இருக்குது ஆப்பிரிக்கா கண்ட்ரில, டெங்கு வந்து பரவலா எல்லா கண்ட்ரிலையும் வந்து மெயினா இருக்கு, ஏசியாலையும் வந்து நம்ம காமனா இருக்குது. அதே மாதிரி சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் மலேரியால வந்து காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், அப்புறம் வந்து சிவப்பு அணுக்கள் வந்து கம்மியாகும், அனீமியா வந்து இருக்கும். டெங்கியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் வந்து காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும். இங்க வந்து மெயின் அறிகுறி என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமான சதை வலி மற்றும் மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கும், போனே வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வலி இருக்கும். அண்ட் இன்னொரு வந்து ஸ்பெசிபிக்கான விஷயம், மலேரியால இல்லாதது டெங்குல இருக்கிறது அந்த வந்து ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் ரேஷஸ் அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து இதுல வந்து கம்மியாகக்கூடிய அணுக்கள் வந்து தட்டை அணுக்கள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் டயக்னோசிஸ பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டயக்னோசிஸ்ல டிஃபரன்ஸ்ல ரெண்டுக்கும் தனித்தனி டெஸ்ட் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மலேரியாவுக்கு ஸ்பெசிபிக்கா நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்குது. டெங்கிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ட்ரீட்மெண்ட் வந்து மெயினா வந்து நம்ம அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது காய்ச்சல் இருக்குன்னா பேராசிட்டமால் கொடுப்போம், அவங்க ரொம்ப வந்து நீச்சத்து கம்மியா இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய வந்து தண்ணி கொடுப்போம், அப்புறம் அவங்களுக்கு பிபி கம்மி ஆகுதுன்னா பிபி கம்மியாகாம பாத்துப்போம், அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியும். தவிர வந்து ஸ்பெசிபிக்கா டெங்கிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது. இதுதான் வந்து ஓவராலா மலேரியாவுக்கும் டெங்கிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்.
மேடம், இது போல கொசுவிலிருந்து நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்ம நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் மேடம்?
இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து காத்துக்கணும், நம்மள வந்து எப்படி எப்படி காத்துக்கணும். இதுல வந்து நிறைய பேரு நம்ம இதுல வந்து விழிப்புணர்வா இருக்கணும், இந்த எப்படி காத்துக்கிறது. ஒரு சின்ன செய்தி என்னன்னா, நமக்கு வந்து எல்லாரும் வந்து நெட்டு கொடுப்பாங்க கொசு வலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொசு வலைய நம்ம படிப்பறிவு இல்லாத மக்கள் கவர்மெண்ட் கொசு வலை கொடுக்கும்போது அதை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம வந்து மக்கள் வந்து இருக்காங்க இந்த மலேரியா டெங்கு பத்தி. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்காம நம்ம வந்து எப்பவும் வந்து விழிப்புணர்வோட என்னென்ன வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும், எப்படி எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயினா வந்து முதல்ல நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்க இடத்த வந்து நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும். இதுதான் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம். முதல்ல நம்ம நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, நம்ம எப்ப வந்து கொசு வந்து நம்மள கடிக்காம நம்ம ஃபுல் நம்ம கை ஃபுல்லா வந்து கவர் ஆகுற மாதிரி வந்து எப்பவும் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து அணிஞ்சிட்டு போகணும். ஃபுல் கவர் ஆகுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அணியணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுல வந்து நைட்டு தூங்கும் போது கொசுக்கள் அதிகமா இருக்குன்னா கொசு வலைகள் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த கொசு வலைகள்லயே வந்து கொசு வந்து கொல்லக்கூடிய வந்து மருந்துகள் உள்ள கொசு வலைகள் இருக்குது, அந்த கொசு வலைகள் வந்து பயன்படுத்திக்கலாம். பிள்ளைங்களை வெளியில விளையாட விடும் போது அந்த கொசு வந்து அவங்கள கடிக்காம இருக்கிறதுக்கான அந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் கிரீம்ஸ் இருக்கு, அவைலபிளா இருக்கு. அந்த கிரீம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஃபுல் ஸ்லீவ் சாக், அப்புறம் வந்து கால் முழங்கால் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி கால் சட்டை, அப்புறம் வந்து மேலையும் வந்து மணிக்கட்டு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ஃபுல் ட்ரெஸ் வந்து போட்டு அனுப்பணும். வீட்டுல வந்து கொசு வந்து வரவிடாம இருக்க பேட்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். கொசு ஆயில், கொசு பத்தி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இது நம்ம கூட எலக்ட்ரானிக்கா யூஸ் பண்ற கொசு ரிப்பலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ஜன்னல் அப்புறம் திறந்திருக்கக்கூடிய பகுதிகளை கொசு வலை போட்டு வந்து மூடிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பர்சனல் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், அதாவது நம்மளை நம்மளே வந்து பாதுகாத்துக்கிற மெஷர். அதுக்கப்புறம் அப்படின்னா ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் சுற்றுப்புறத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அனோபியஸ் கொசு எங்க வளரும் அண்ட் ஏடிஸ் கொசு எங்க வளரும் அப்படின்னு ஆல்ரெடி தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், உடஞ்ச பானைகள், அப்புறம் டயர், அப்புறம் தேங்காய் ஓடு, இது எல்லாத்தையும் வந்து கவுத்து கவுத்து வந்து நம்ம தண்ணி வந்து தேங்காம வந்து பாதுகாக்கணும். வீட்டுல வைக்கக்கூடிய செடிகளோட அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடத்த அடிக்கடி சுத்தம் பண்ணணும். அப்புறம் வந்து எங்கேயாவது தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மீன்கள் வளர்க்கலாம். கம்பூசியா அப்படிங்கிற ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் வந்து நம்ம போட்டோம்னா அது வந்து சாப்பிடும். அப்புறம் வந்து எந்தெந்த இடங்கள்ல, அதாவது குண்டு குழியில வந்து தண்ணி தேங்கி இருக்குன்னா அதை வந்து நம்ம மூடி விடணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து சுற்றுப்புறத்துல வந்து பண்ணணும். அப்புறம் ரப்பர் ட்ரீல வந்து நம்ம பால் எடுக்கும் போது அந்த சிரட்டைய வந்து கவுத்து வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து பண்ணணும். அதே மாதிரி டெங்கு யாருக்காவது வருது அல்லது மலேரியா யாருக்காவது வருதுன்னா உடனே வந்து சிம்டம்ஸ் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். பார்த்த உடனே முனிசிபாலிட்டி அல்லது வந்து பஞ்சாயத்து அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த புகை அடிப்பாங்க, வீட்டுக்கு வந்து புகை அடிப்பாங்க, வீட்டுக்குள்ளாடி புகை அடிப்பாங்க அண்ட் வெளியில புகை அடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்றதன் மூலம் இந்த கொசுக்களை வந்து நம்ம வந்து தடுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து மலேரியா வந்து வராம தடுக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது. நம்ம மலேரியா நிறைய இருக்க ஏரியா, ஆப்பிரிக்காவுக்கு நீங்க போகணும், நைஜீரியாவுக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மலேரியா நம்மள தாக்காம இருக்கிறதுக்கு அதுக்கான டேப்லெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிறது மூலம் வரும் வந்து இதை வந்து நம்ம வந்து தடுக்கலாம்.
ஆமா, இப்ப இந்த கொசுவின் மூலமா மலேரியாவோ அல்லது டெங்குவோ வருவதற்கு முன்னாடி என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏதோ ஒரு தவிர்க்க இல்லாத காரணத்தினாலேயோ, ஒரு சுகாதாரம் இல்லாத காரணத்தினாலேயோ, மலேரியாவோ அல்லது டெங்குவோ ஒரு மனிதனுடைய உடல்ல பரவிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த நோயினுடைய தாக்கம் வந்ததுக்கு பின்னாடி அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும், அதற்கு அவன் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன, அந்த நோயிலிருந்து தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு அந்த மனிதன் என்னென்னலாம் செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
முதல்ல வந்து கண்டிப்பா மருந்து வந்து டாக்டர் கொடுப்பாங்க, அந்த மருந்து என்ன கொடுக்கறாங்களோ அது வந்து எடுத்துக்கணும், அது வந்து டாக்டரோட வேலை. அதுக்கப்புறம் நம்ம நம்மளை என்ன பாத்துக்கணும், நம்ம உடம்பு சரியாகிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம உடம்ப பாத்துக்கணும். என்னென்ன பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து தண்ணி, ஹைட்ரேஷன். நம்ம உடம்புல எப்பவும் வந்து தண்ணி அளவு நல்லா இருக்கிற மாதிரி தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். தண்ணி, வெறும் தண்ணி நல்லா குடிக்கலாம். அப்புறம் வந்து ORS சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அதுல வந்து எல்லா வந்து உப்பு சத்துக்களும் இருக்கும், அந்த பேக்கெட் நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப நல்ல தண்ணி வந்து இளநீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லா உப்பு சத்தும் அதுல இருக்கும். ஸோ இளநீ வந்து நம்ம வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புரதச்சத்து அதிகமா இருக்க உணவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது முட்டை, அப்புறம் வந்து இறைச்சி, இதெல்லாம் நல்லா வந்து வேக வச்சு இந்த உணவுகளை உட்கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் பாலும், பால் சம்பந்தமான பொருட்கள், பால், தயிர், மோர், இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த மலேரியா நோயெல்லாம் எடுக்கும்போது நம்ம இரத்த சோகை இருக்குது அப்படின்னா இரத்த ஊறக்கூடிய உணவுகள், அதாவது பச்சை காய்கறிகள், அப்புறம் வந்து டேட், பேச்சம்பழம், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், நிலக்கடலை, இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கணும், கேஷு நட்ஸ், இந்த மாதிரி நட்ஸ்கள் நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் விட்டமின் சி அதிகமான உணவுகள், நம்ம உடம்பு ரிகவர் ஆகிறதுக்கு விட்டமின் சி அதிகமான உணவுகள், அதாவது ஆரஞ்சு, லெமன், இந்த மாதிரிப்பட்ட விட்டமின் சி அதிகமான உணவுகள் எடுக்கலாம். அப்புறம் வந்து பப்பாளி பழம், கொய்யாப்பழம், இந்த ரெண்டு உணவுகள் எடுத்துக்கலாம். கேரட் அதிகமா நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து தானியங்கள், பிரவுன் ரைஸ், சம்பா ரைஸ், இது எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம உடம்புல இருந்து விடுபடுறதுக்கு உணவுல சேர்க்கும் போது மஞ்சள், இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கும் போது ஃபுட்டு வந்து ஒரே நேரம் எல்லாத்தையும் எடுத்துக்காம குட்டி குட்டியா பிரிச்சு நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஃபுட்டு வந்து ஹெல்த்தியான அதிக சத்துள்ள ஃபுட்டு எடுத்துக்கணும். தண்ணி எடுக்கும் போது சூப் வந்து எடுத்துக்கலாம், காய்கறி வச்சு இல்ல வந்து இறைச்சி வச்சு நம்ம வந்து சூப் எடுத்துக்கிறதும் ரொம்ப வந்து நல்லது. நம்ம குடலுக்கு தேவையான அந்த பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ற பாக்டீரியா எல்லாம் மோர், தயிர்ல இருக்கும், இதுவும் சேர்த்துக்கிறது நல்லது.
ஆமா, இன்றைய கொசு ஒழிப்பு தினத்துல கொசு ஒழிப்பு குறித்து பொதுமக்கள் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும், பொதுமக்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தகவல்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
விழிப்புணர்வு அப்படிங்கிறது மலேரியா, டெங்கு ரெண்டு நோய் இருக்கு, ரெண்டு நோயும் கொசு வந்து பரப்பக்கூடியது அப்படிங்கறது நம்ம ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அது எந்தெந்த சூழ்நிலைகள்ல பரப்பும் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி வந்து பாத்துக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து நம்மளை முதல்ல பார்த்துக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும். இப்போ யாருக்காவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, ஒரு ஆளுக்கு காய்ச்சல் இருக்குது, காய்ச்சல் சாதா காய்ச்சல் வைரல் ஃபீவர் வரும், அது ரெண்டு நாளில் சரியாயிடும். மூணு நாளுக்கு அப்புறமும் காய்ச்சல் வந்து ஒரு ஆளுக்கு இருக்குது, உங்க வீட்டில் யாருக்காவது ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணாவது நாள் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் ஒரு சின்ன பிளட் டெஸ்ட், சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணி அது நார்மல் காய்ச்சலா இல்ல வேற ஏதாவது காய்ச்சலா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது இந்த விழிப்புணர்வு கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. இந்த விழிப்புணர்வு இருந்துட்டாலே நம்ம வந்து முதலே போய் அதுக்கான அணுகுமுறைகளை வந்து நம்ம வந்து தயார் நிலையோட நம்ம இருப்போம். அந்த மூணாவது நாள் காய்ச்சல்ல போய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு வந்து டாக்டர் தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், மலேரியா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் கூட ஃப்ரீயா கொடுக்குது. அண்ட் மலேரியா ஒரு ஆளை வந்து தாக்குச்சு அப்படின்னா அவங்கள சுத்தி உள்ளவங்க, அவங்க சுத்தி உள்ள சுற்றுப்புறங்கள்ல இருக்கவங்க, டெங்கு ஒரு இடத்துல வந்து ஒரு கிராமத்துல பரவுது அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் அதுக்கு புகை அடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து எப்பவும் வந்து நம்மளுடைய அரசாங்கம் தயார் நிலையில இருக்கு. அது எப்பவும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு உங்களுக்கு வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, நீங்க சொன்னா அவங்க கேட்கல, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அல்லது ஒரு பொது இடத்துல வந்து தண்ணி தேங்கி இருக்கு, அதுல கொசு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எப்ப நினைச்சாலும் உடனடியாக பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு அரசாங்க அலுவலகம், அதாவது பஞ்சாயத்து அல்லது முனிசிபாலிட்டி மாநகராட்சி ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு போய் நீங்கள் வந்து தகவலை சொல்லும் பொழுது அரசாங்கம் அதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் தயார் நிலையில இருக்குது. 2030க்குள்ளாடி மலேரியாவ ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்தியாவோட நோக்கம். இப்போ அதுக்கு அரசாங்கம் மட்டும் இல்ல, மக்களும் வந்து சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த கொசுவை வந்து ஒழிக்க முடியும். கொசு எவ்வளவு பயங்கரமான விஷயம்னு நம்ம அப்பவே பார்த்தோம். சோ அரசாங்கம் மட்டும் முடியாது. சோ இந்த சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள் எங்கெங்க வளரும் அப்படிங்கறத பொதுமக்கள் தெரிஞ்சு வச்சுட்டு, பொதுமக்களால முடியாத நேரம் எங்கெங்க பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அது உங்களால பண்ண முடியாத பட்சத்துல நீங்க அரசாங்கத்துக்கு சொல்லும் போது அரசாங்கம் முழு வீட்டுல அந்த பணிகளை வந்து மேற்கொள்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இதை வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்க தகவலை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அது பயனுள்ளதா இருக்கும்.
ஆமா, இன்றைய உலக கொசு ஒழிப்பு தினத்துல இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம், இதனுடைய வரலாறு, கொசுவினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், டெங்குவுடைய அறிகுறி, மலேரியாவுடைய அறிகுறி, டெங்குக்கும் மலேரியாவுக்கும் உண்டான வேறுபாடு அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்மா.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை கொசுக்கள் எவ்வாறெல்லாம் பரவுகிறது, அவ்வாறு பரவுவதன் மூலம் வரக்கூடிய நோய்களையும் நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளையும் பற்றி ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் வி ஹே பியூட்லின் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.